அவர் தரும் வருமானத்தில் பத்தில் ஒன்றை தேவன் கேட்கிறார். தசமபாக ஒழுங்கு மோசேயின் காலத்திற்கு முற்பட்டது. ஆதாம் காலத்திலிருந்தே மோசேக்கு முற்பட்டிருந்தவர்கள் பக்தி மார்க்க காரியங்களுக்கு நன்கொடை அளிக்க தேவன் ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் பெற்றுக்கொண்ட இரக்கங்கள் ஆசீர்வாதங்களை பாராட்டுவதன் அத்தாட்சியாக அவர்கள் காணிக்கைகள் கொடுத்து தேவ திட்டங்களை நிறைவேற்ற வேண்டியிருந்தது. இது பின்வந்த சந்ததிகளாலும் கை கொள்ளப்பட்டது. ஆபிரகாம் உன்னத தேவனுடைய ஆசாரியனான மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் செலுத்தினான். யோபின் காலத்தில் இதே ஏற்பாடு இருந்தது. யாக்கோபு பெத்தேலில் தன்னந்தனியாக காசு பணமின்றி பரதேசியாக கட்டளையணை மீது படுத்து நித்திரை செய்தபோது, தேவரீர், எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பிரதிக்கினை செய்தான். ஆதியாகமும் 28:22. கொடுக்கும்படி தேவன் மனிதனை கட்டாயப்படுத்துகிறவரல்ல. அவர்கள் மனப்பூர்வமாய் கொடுக்க வேண்டும். மனமில்லாமல் கொடுக்கும் காணிக்கைகளால் அவர் தமது பொக்கிஷ சாலையை நிரப்புவதில்லை. பண வருவாய்க்கு வருமானத்தில் பத்திலொன்றை குறிப்பிட்டிருக்கிறார். தசமபாகம் கொடுப்பதில் தாராள சிந்தையோடு கொடுப்பது மனித மனச்சாட்சியை பொறுத்தது. இது மனச்சாட்சிக்கு விடப்பட்ட விஷயமாயினும் யாவருக்கும் பொருந்தும் திட்டமான ஓர் ஏற்பாடு கண்டிப்பு அவசியமில்லை.
தங்கள் வருமானத்தில் பத்திலொன்றை கொடுக்கும்படி மோசேயின் காலத்தவர்களை தேவன் கேட்டார். இவ்வாழ்க்கையில் விருத்தி பண்ணி திருப்பிக் கொடுக்கப்பட வேண்டிய தாலந்துகளை அவர் அவர்களிடம் ஒப்படைத்தார். அவர் பத்திலொன்றை உரிமை பாராட்டி கேட்கிறார். இது மனிதன் தேவனுக்கு திருப்பிக் கொடுக்கக்கூடிய மிகச் சிறிய பாகம். நான் உனக்கு 10/9 தருகிறேன், 10/10 கேட்கிறேன், அது என்னுடையது என்று அவர் சொல்லுகிறார். தசமபாகம் கொடாதிருக்கும்போது மனிதர் தேவனை கொள்ளையிடுகிறார்கள். தசமபாகம் தவிர பாவ நிவாரண பலி, சமாதான பலி, ஸ்தோத்திர பலி முதலியவைகளும் செலுத்தப்பட வேண்டியிருந்தது. இப்படி தேவன் உரிமை பாராட்டி கேட்கும் தசமபாகத்தை செலுத்தாமலிருப்பது கொள்ளையடிப்பென அவர்களைப் பற்றி பரலோக புத்தகங்களில் பதிவு செய்யப்படுகிறது. அப்படி செய்கிறவர்கள் சிருஷ்டிகரை வஞ்சிக்கிறார்கள். அவர்களின் அசட்டைத்தனமான பாவம் அவர்களுக்கு காட்டப்படும்போது அவர்கள் அதுமுதல் சரியான முறைகளை கையாடுவது மட்டும் போதாது. இது பரலோகத்தில் பதியப்பட்ட அவர்களுடைய கடந்த கால தவறுகளை நிவாரணம் செய்யாது. தேவனிடம் உண்மையற்று நடந்ததற்காகவும் தங்கள் இழிவான நஞ்சிகெட்ட வாழ்க்கைக்காகவும் மனந்திரும்புதல் அவசியம்.
உலகச் சரித்திரத்தில் தேவனுடைய ஜனங்கள் உற்சாகமாகவும் தாராளமாகவும் கொடுத்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிய போது அவர்களை தேவன் ஆசீர்வதித்து அவர்கள் பண்டகசாலைகளை நிரப்பினார் என்பதை காண்கிறோம். ஆனால் காணிக்கை தசமபாகங்களை கொடாமல் தேவனை கொள்ளையிட்டவர்கள் அவரை மட்டுமல்ல தங்களையே கொள்ளையிடுவதை உணர்ந்து கொள்ளச் செய்யப்பட்டார்கள். ஏனெனில் அவர்கள் கொடைக்குத் தக்கபடி அவர் தமது ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு மட்டுப்படுத்தினார். கடனிலிருக்கிற ஒருவன் தன் நிர்பந்த நிலைக்கு வருந்தி தேவனுக்குரிய பாகத்தை எடுத்து தான் பிறரிடத்தில் பட்ட கடனை தீர்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் மூலம் தான் பரீட்சிக்கப்படுவதை அவன் உணர வேண்டும். கர்த்தருடைய பாகத்தை தனக்கென பயன்படுத்துவதால் அவன் கொடுத்தவரை கடவுளை கொள்ளையிடுகிறான். தனக்குள்ள யாவுக்கும் அவன் தேவனுக்கு கடனாளியாயிருக்கிறான். ஆனால் தான் மனுஷரிடத்தில் பட்ட கடமை தீர்க்க அவன் அவர் பாகத்தை உபயோகிப்பதால் இரட்டை கடனாளியாகிறான். தேவனுக்கு உண்மையில்லாமையென பரலோக புத்தகத்தில் அவனை குறித்து எழுதப்படுகிறது. தன் வசதியின் பொருட்டு கர்த்தருடைய பொருளை உபயோகித்ததற்காக அவன் தேவனிடம் கணக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடையதில் தவறாக நடந்தது அவனுடைய வாழ்க்கையில் வேறு விஷயங்களிலும் வெளிப்படும். அவனுடைய சொந்த தொழில் முறைகளிலும் காணப்படும். இப்படிப்பட்ட சுபாவத்தை அப்பியாசிக்கும் ஒருவன் மேலான தேவ குடும்பத்திலிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளுகிறான்.